2020 பிப்ரவரி மாத தென்றலிதழில் ஹரிகிருஷ்ணன் அவர்களின் ஹரிமொழி பகுதியில் மகாபாரதம் சில பயண குறிப்புகள், தீர்த்த யாத்திரையும் கந்தமாதனமும். புலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். அர்ஜுனன் நீங்களாக மற்ற 4 பாண்டவர்களும் தீர்த்த யாத்திரைக்கு சென்றதும் எங்கெல்லாம் சென்றார்கள் என்பதும் 200 பக்கங்களுக்கு மேல் இடம்பெறுகின்றன. வனவாசத்துக்கு பாண்டவர்கள் தமது தேர்களையும் கொண்டு வந்திருந்தார்கள் என்ற போதிலும் அவர்கள் தீர்த்த யாத்திரைக்கு சென்ற முழு காலமும் நடந்தேதான் சென்றார்கள். பயண களைப்பு தெரியாமல் இருப்பதற்காக வழிநெடுக லோமசர் பற்பல வரலாறுகளை சொல்லிக் கொண்டு வருகிறார். தை மாத தொடக்கத்தில் தீர்த்த யாத்திரை கிளம்பிய பாண்டவர்கள் முதலில் தென் திசை நோக்கி சென்று கோதாவரியில் நீராடி நைமிசாரண்யத்தை அடைந்து அதன் பின்னர் அகஸ்திய ஆஸ்ரமத்தை அடைந்தனர். அங்குதான் லோமசர் அவர்களுக்கு அகஸ்திய முனிவர் வாதாபி இல்லலன் ஆகிய அசுர சகோதரர்களை அழித்த வரலாறு, தமது வரலாறு, பரசுராமர் வரலாறு எல்லாவற்றையும் சொல்கிறார். ஒரு சதுர்த்தசி தினத்தன்று பரசுராமரே பாண்டவர்களுக்கு காட்சியளிக்கிறார். இவ்வாறு பல இடங்களை கடந்த பாண்டவர்கள் பிரபாச தீர்த்தத்தை வந்து அடைந்தனர். அவர்கள் அங்கு தங்கியிருப்பதை கேள்விப்பட்ட கிருஷ்ணன், பலராமன், சாத்யகி, கிருஷ்ணனுடைய மகன் சாம்பன், பிரத்யும்னன் என்ற விருஷ்ணகுலத்தைச் சேர்ந்த பலரும் புறப்பட்டு பாண்டவர்கள் தங்கியிருந்த இடத்தை வந்து அடைந்தனர். அவர்கள் வந்த சமயத்தில் பாண்டவர்கள் பூமியில் படுத்திருந்தனர். அழுக்கடைந்த மேனியை உடையவர்களாக இருந்தனர். உடல் மெலிந்திருந்து அவர்களை கண்ட கிருஷ்ணனுக்கும் பலராமனுக்கும் துக்கம் மேலிட்டு இருவரும் கண்ணீர் விட்டு அழுதனர். எப்போதும் துரியோதனன் பக்கமாகவே பேசுவரான பலராமருக்கே அந்த நிலை பொறுக்கவில்லை. அவர் அழுதது மட்டுமல்லாமல் கண்ணனை பார்த்து, பாண்டவர்கள் இருக்கும் நிலையை பார்த்தால் எனக்கு தர்மத்தின் மீதுள்ள நம்பிக்கையே போய்விட்டது என்று சொன்னதோடு, தர்மத்தையே கடைபிடிக்கும் இவர்கள் இந்த நிலையில் இருக்கும் போது துரியோதனன் அவ்வளவு செழிப்பாக இருப்பதை நினைத்து வருந்துகிறேன். இந்த பூமி இன்னமும் பிளந்து அவனை விழுங்காமல் இருக்கிறதே. ஒரு பாவமும் அறியாதவர்களான பாண்டவர்களை இவ்வாறு துன்பப்படுத்துகிற திருதராஷ்டிரன் பாண்டவர்களை தன் மக்களைப் போல நடத்தியவனாக எவ்வாறு ஆவான்? பீஷ்மர், கிருபர், துரோணர் போன்றவர்களெல்லாம் என்ன செய்து விட்டார்கள் என்றெல்லாம் மிக வருந்தினார். துரியோதனனையே பெரிதும் விரும்பும் அவர் இவ்வாறு பேசிய அபூர்வமான இடங்களில் ஒன்று இது. தர்மபுத்திரர் அஸ்திரங்களை பெறுவதற்காக அர்ஜுனன் இந்திரலோகத்துக்கு சென்றுள்ளதையும் தாங்கள் துரியோதனனால் எப்படியெல்லாம் வஞ்சிக்கப்பட்டோம் என்பதையும் கிருஷ்ணனிடமும் பலராமரிடமும் பகிர்ந்து கொண்டார். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சாத்யகிக்கு பொறுக்க முடியவில்லை. சாத்யகி ஒரு வகையில் கண்ணனுக்கு சகோதரன் முறை ஆக வேண்டும். அது மட்டுமல்லாமல் இவன் துரோணரிடத்திலும் அர்ஜுனனிடத்திலும் அஸ்திர பயிற்சி பெற்றவனும் கூட. 14 போரில் அர்ஜுனன் ஜெயத்ரதனை கொல்வதற்காக சென்றபோது தர்மபுத்திரரை சிறைப்பிடிப்பதற்காக துரியோதனனிடம் உறுதி கூறியிருந்த துரோணனிடமிருந்து தர்மனை காப்பதற்காக அர்ஜுனன் சாத்யகியைத்தான் நியமிக்கிறான். இவனுக்கு யுயுதானன் என்றும் ஒரு பெயர் உண்டு. 14 யுத்தத்தில் சாத்யகிக்கும் பூரி சிரவசிக்கும் நடந்த யுத்தத்தின் போது துரோணரிடம் போரிட்டு களைத்திருந்த சாத்யகியை பூரி சிரவஸ் கீழே தள்ளி அவனை கொல்வதற்காக தன் வாளை ஓங்கிய போது அர்ஜுனன் குறுக்கிட்டு பூரி சிரவசின் வாள் பிடித்த வலது கையை தன் அம்பால் அறுத்து தள்ளுகிறான். அறுத்து விழுந்த தன் வலது கையை இடது கையால் எடுத்து பூரி சிரவஸ் அர்ஜுனன் மீது எரிகிறான். இவற்றையெல்லாம் உரிய இடங்களில் பார்ப்போம். பலராமனுடைய கோபமான பேச்சை இடைமறித்து குறுக்கிட்ட சாத்யகி, இது புலம்பிக் கொண்டிருப்பதற்கான சமயமில்லை. தர்மபுத்திரர் எப்போதும் போல பேசாமல் இருக்கிறார். பீஷ்மர், துரோணர் போன்ற தர்மம் தெரிந்தவர்கள் கூட எதுவும் பேசாமல் இருக்கின்றனர். இவர்கள் அனைவரையும் கலங்கடிக்க பீமசேனன் ஒருவன் போதும். விருகோதரன் என்று பெயர் பெற்ற அவன் கூட தர்மபுத்திரருக்கு கட்டுப்பட்ட மர உரி அணிந்து வாழாவிருக்கிறான். திரௌபதி காட்டில் மிகவும் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறாள். துரியோதனனோ நாட்டில் ஒரு சிரமம் இல்லாமல் இன்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். உறவினர்களான நாம் செய்ய வேண்டியதை செய்வோம். நம் படைகளை திரட்டிக்கொண்டு துரியோதனன் மீது படையெடுத்து செல்வோம். துரியோதனனை அவரது சுற்றத்தாருடன் கொன்று தர்மபுத்திரருக்கு ராஜ்யாபிஷேகம் செய்வோம் என்றெல்லாம் மிகுந்த கோபத்துடன் பேசினான். இதை கேட்டுக்கொண்டிருந்த கிருஷ்ணன் புன்னகை பூத்து, இது சாத்தியமில்லை. ஏனென்றால் யுதிஷ்டிரர் தானே வெல்லாத அரசை ஏற்க மாட்டார். அவரும் அவருடைய தம்பியரும் இந்த திரௌபதியும் தர்மம் தவறி நடக்க மாட்டார்கள். இன்னும் சற்று காலத்தில் போர் வரும். அந்த சமயத்தில் நாம் இவர்களுக்கு உதவுவோம் என்றார். இதன் பிறகு தர்மபுத்திரர் பலராமர், கிருஷ்ணன், சாத்யகி முதலானவர்களுக்கு விடை கொடுத்து அனுப்பினார். பாண்டவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு பயோஷ்னி, நர்மதை முதலான நதிகளில் நீராடினர். லோமசர் அவர்களுடன் மார்க்கண்டேயருடைய ஆசிரமத்தை அடைந்தார். அங்கு சரியாதி, மாந்தாதா, சோமகன் முதலானவர்களுடைய வரலாற்றையெல்லாம் சோமசர் பாண்டவர்களுக்கு கூறினார். இந்த இடத்தில் எல்லறு சிறப்பின் இமயமர் வியப்ப புல்லொரு புன்கண் தீர்த்தோம் என்று கண்ணகி வழக்குரை காதையில் சொல்லும் சிபி சக்கரவர்த்தியின் கதை சொல்லப்படுகிறது. மகாபாரதத்தில் சிபி சக்கரவர்த்தியின் கதை மூன்று வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் திரும்ப திரும்ப சொல்லப்படுகிறது. இதன் பிறகு பாண்டவர்கள் நால்வரும் கைலாச யாத்திரைக்கு கிளம்பினர். இது மிகவும் சிரமமான பாதை, எனவே எச்சரிக்கையாக வாருங்கள் என்று லோமசர் சொன்னார். இதுவரையில் இவ்வாறு சொல்லியிராத லோமசர் இப்படி சொல்லவே தர்மபுத்திரர் திரௌபதி நடக்க சிரமப்படுவாள், எனவே பணியாட்களும் சமயக்காரரும் அந்தணர்களும் திரௌபதியும் சகாதேவனும் இங்கேயே இருக்கட்டும். பீமா, நீயும் இவர்களுக்கு துணையாக இரு. நானும் நகுலனும் லோமசரும் தொடர்ந்து சென்று வருகிறோம். நாங்கள் வரும் வரையில் நீங்கள் இந்த கங்கை கரையிலேயே இருங்கள் என்று பீமனிடத்தில் கூறினார். அண்ணா, உங்களாலும் எங்களை விட்டு இருக்க முடியாது, எங்களாலும் உங்களை பிரிந்து இங்கே இருக்க முடியாது. பணியாட்களும் சமையற்காரர்களும் திரும்பி செல்லட்டும், நாம் அனைவரும் சேர்ந்தே செல்வோம். நானும் திரௌபதியும் அர்ஜுனனை காண வேண்டும் என்று ஆவலாய் இருக்கிறோம். திரௌபதி யாரோ வேறு யாராலோ நடக்க முடியாமல் போனால் நான் அவர்கள் எல்லோரையும் தூக்கி கொண்டு வருகிறேன். அரக்க நிறைந்த இந்த பாதையில் உங்களை தனியே அனுப்ப சம்மதியேன் என்றான் பீமன். அந்த பாதையில் நடக்கும் போது திரௌபதி அடிக்கடி மயக்கமடைந்தாள். ஆனாலும் அர்ஜுனனை காண வேண்டும் என்ற ஆவலால் உந்தப்பட்டிருந்தாள். சிறிது காலத்திற்கு பிறகு பீமன் தன் மகனான கடோத்கஜனை நினைத்தான். நீங்கள் எங்கே எப்போது நினைத்தாலும் அங்கே அந்த நிமிஷமே நான் தோன்றுவேன் என்று வாக்களித்திருந்தபடி கடோத்கஜன் அங்கே வந்தான். திரௌபதியை சுமந்து வருமாறு அவனிடத்தில் பீமன் சொல்ல அவனும் தன் தாயான திரௌபதியை தூக்கி கொண்டான். அவனுடன் வந்திருந்த மற்ற அரக்கர்கள் மற்றவர்களை தூக்கி கொண்டு கந்தமாதனம் என்ற அந்த மலையின் மீது பாண்டவர்களுடன் ஏறினார்கள். தர்மபுத்திரர் தன்னுடைய தம்பியருடன் அங்குள்ள முனிவர்களை சந்தித்து அவர்களுடைய ஆசிகளை பெற்றார். அந்த காட்டில் அவர்கள் 6 நாட்கள் தங்கியிருந்தனர். அப்படி தங்கியிருந்த போது ஒரு நாள் அங்கே வடகிழக்கில் இருந்து வீசிய காற்றில் 1000 இதழ்களை உடையதும் சூரியனைப் போல பிரகாசிக்கிறதுமான தாமரை மலரொன்று பாஞ்சாலியின் முன்னால் வந்து விழுந்தது. அந்த அழகிய மலரை பார்த்த பாஞ்சாலி, மிக அழகாக உள்ள இந்த மலரை நான் தர்மபுத்திரருக்கு கொடுக்க விரும்புகிறேன். இது போன்று இன்னும் சில மலர்களை பறித்து வாருங்கள் என்று பீமனிடத்திலே சொன்னாள். அம்மலரின் நறுமணத்தை தேடிக்கொண்டு அந்த கந்தமாதன பர்வதம் முழுவதும் தேடி அலைந்தான் பீமன். சற்று தொலைவில் இன்னொரு வாயு புத்திரனான அனுமானை சந்திக்க போகிறோம் என்பதை அறியாமலேயே வாயு புத்திரனாகிய பீமன் அந்த மலையில் கர்ஜனை செய்த வண்ணமாக ஏறினான். அவனுடைய கர்ஜனையை கேட்டு கலங்கி நின்ற விலங்குகளை கையால் அடித்து ஊட்டினான். அவனுடைய வருகையால் கலங்கிய சிங்கம், புலி போன்ற மிருகங்களும் யானைகளும் அந்த இடத்தை விட்டே ஓடின. சற்று தொலைவில் பனைமரங்கள் அளவுக்கு ஓங்கி வளர்ந்திருந்த வாழைத்தோப்பு ஒன்றை அடைந்தான் பீமன். அங்கிருந்த குளத்தில் நீராடிவிட்டு கரையேறி அட்டகாசத்துடன் குரல் எழுப்பினான். அந்த வாழைத்தோப்பில்தான் அனுமன் உறங்கிக் கொண்டிருந்தார். இந்த சந்திப்பு மிக சுவையானது. அடுத்து பார்க்கலாம். தொடரும். ஒளிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.